உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. பேரியக்க பெருந்தகை உரை கேட்கலாம். உரை வழங்குபவர் சூலூர் ஏ. சுகுமார் அவர்கள்.
இறைவன், நீங்கள் வந்து இறைவன் மேலே நம்பிக்கை இல்லைனாலும் பேரியக்க பெருந்தகை அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். பேரியக்க பெருந்தகை அப்படின்னால இந்த பிரபஞ்சத்தை இயக்குறவர் இயக்குறாங்க ஒருத்தர். இப்போ சட்டி செய்கிறாங்கன்னா, சட்டி ஒன்று உருவாகி இருக்குன்னா அது சட்டி செய்ய வந்து ஒரு குயவன் தேவை. அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் தோன்றியிருக்குதுன்னா ஒரு விபத்தை தோன்றியிருக்க முடியாது. நீங்கள் டார்வின்ஸ் தியரி படி பார்த்தீங்கன்னா கூட அவங்க வந்து நீரிலிருந்து நீர் வால் உயிரினங்கள் தோணுச்சு, அப்புறம் வந்து தரைக்கு வந்தது, தரையிலிருந்து இடம் இருக்கிறதுனால அது பறவைகளாக மாறிச்சு, அமீபாவிலிருந்து அப்படி வந்தது, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட இந்த பிரபஞ்சம் தோன்றதுக்கு மில்லியன் கணக்கான ஆண்டுகள் ஆயிருக்கு. அது எது இருந்தாலும் காரண காரியம் இருக்குதுங்க. சும்மா வந்து ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்காது, விபத்தாக நடக்க முடியாது. அது மாதிரி இல்லை, அது மாதிரி அமைப்பு கிடையாது. ஒன்று ஒன்றுக்கு தொடர்பு வச்சுருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே எடுத்துட்டிங்கன்னா மனிதன் தான் மேற்பட்ட நிலையில் இருக்கிறான். அவன் சிந்திக்கக்கூடிய ஒரு அனிமல். அவன் சிந்திக்கலைன்னா அப்புறம் வேறு யார் தான் சிந்திக்க முடியும்? அவன் வந்து மனிதன் போட்ட கழிவுகள்லாம் வந்து நுண்ணுயிர்கள் மண்புழுவிலிருந்து மற்ற உயிர்கள் எல்லாமே அதை வந்து ஜீரணம் பண்ணுது, கழிவுகளை. அந்த ஜீரணம் பண்ண மண்புழு நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து மரங்களுக்கு சத்தாகுது. அப்போ இறைவன் எப்படி படைச்சிருக்கான் பாருங்க. மண்ணுக்கு மேலே, மண்ணுக்கு உள்ளே நுண்ணுயிர் மண்புழு எல்லாமே, அப்புறம் பாதி மண்ணும் பாதி அட்மாஸ்பியர்லையும் மரத்தை படைச்சிருக்காரு. வேரெல்லாம் கொஞ்சம் கீழே இருக்குது, அப்படி படைச்சிருக்காரு. அப்போ பார்த்தீங்களா, இது எப்படிங்க இது வந்து ஒரு விபத்தாக மாறும்? இது யோசனை காரியங்கள் இல்லாமல் இந்த உலகம் தோன்றி இருக்குமா அப்படின்னு நினச்சி பாருங்க. பேரியக்க பெருந்தகை அப்படின்னு சொல்கிறத வந்து நமக்கு மேற்பட்ட ஒரு சக்தியை நினச்சிக்கங்க. அதுக்கு நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. 1008 நாமங்களுக்கு மேலேயே நிறைய லட்சக்கணக்கான நாமங்கள் இருக்குது. ஒரு குழந்தை பிறந்தால் குறைஞ்சபட்சம் 3 பேர் வைக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு மகாசக்தி நமக்கு மேலே இருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்குறாருன்னா அந்த வாழ்க்கையை மீறி நீங்கள் எங்கேயும் போக முடியாது. அந்த வாழ்க்கையை எதுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு தேவையான உணவை நீங்கள் வாங்கினோம், முதல் அதை பெற்றுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பம், அதுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கிற சுற்றம் சூழம், அதுக்கப்புறம் நண்பர் குலம், அதுக்கப்புறம் வந்து இந்த சமுதாயம். அப்படி தான் உங்களுடைய எண்ணங்கள் விரிவடைஞ்சு போகணும். இப்போ சமுதாயத்திலேருந்து நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கிறீங்க? எங்கேயோ ஒரு விவசாயி ஏறுழுக சேத்துல காலை மிதித்து ஏறுழுகும் போது அரிசியை உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க, அது வந்து உங்களுக்கு மூட்டையில் வந்து வருது. அப்போ வந்து அவரோட சமுதாயத்தில் என்ன பங்களிப்பு, உங்களோட பங்களிப்பு என்ன, ஒன்று ஒன்று சார்ந்திருக்கு. அப்போ வந்து சமுதாயத்துக்கு நீங்கள் உங்கள் பங்களிப்பு வேணும், சுற்றம் சூழலும் வேணும், நண்பர் குலம் வேணும், எல்லாமே ஒருத்தர் ஒருத்தர் வந்து உதவிகரமாகவும் இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு வந்து முன்பிறவி ஞாபகங்கள் இல்லாமையும் எந்த ஞாபகங்களும் இல்லாமையும் அழிச்சு தான் இந்த பூமிக்கு கொண்டு வர்றாங்க. மறுபடி திரும்ப திரும்ப படித்து இப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி கல்வி முறைகள்லாம் மாறி இங்கிருந்து போகிறீங்க, மறுபடி திரும்ப வர்றீங்க. நீங்கள் வந்து பிறவிகள்லாம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் அதெல்லாம் தனிப்பட்ட சப்ஜெக்டு. அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம். அப்புறம் வந்து அன்னை பிதா குரு தெய்வம். அன்னை பிதா குரு தெய்வம். குரு வந்து உங்களுக்கு கல்வியை கொடுக்குறாரு, அப்பா வந்து தேவையான முறையில் வாங்கி கொடுக்குறாரு, உங்களை நல்லபடியாக வச்சுக்கிறாரு, உணவு வாங்கி கொடுக்குறாரு. அம்மா வந்து நிறைய தியாகங்கள் பண்ணுறாங்க, அதனால் அம்மா வந்து நீங்கள் பேணி பாதுகாக்கணும். அம்மா வந்து பேணி பாதுகாக்கலைன்னா நீங்கள் நன்றி மறந்தவர்களாகிறீங்க. அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் குரு. குரு வந்து கல்வி கொடுக்குறாருன்னா அவரும் நன்றி மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம்தான் நீங்கள் வந்து மேலே மேலே உங்களுடைய படிநிலைகள் மாறி மேலே மேலே ஒரு ப்ராசஸ் ஒரு ரிஃபைன் ஆகி போகும்போது நீங்கள் வந்துங்க ஆல்மைட்டியில் வந்து நிற்பீங்க, ஒரு பேரியக்க பெருந்தகை பக்கம் வந்து நிற்பீங்க. அப்போ வந்து பேரியக்க பெருந்தகை வந்து உங்களுக்கு என்ன விதமான சூழலில் உங்களை வந்து வாழ வச்சுருக்காரு? அவரே தாயாக வந்தாருக்கு, அவரே சகோதரியாக வந்தார், அவரே மகளாக வந்தார், அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கும்போது அந்த ஆன்மாவில் வந்து பதிஞ்சிருக்காரு, அந்த உயிரில் வந்து அவர் பதிஞ்சிருக்கிறார். ஆனால் அந்த ஆன்மாவில் இருக்கிறாங்கன்னா அவருக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. நீங்கள் செய்கிற வினைப்பயன்கள் வந்து புண்ணியமாகவும் பாவமாகவும் போகும். ஆனால் அவர் இல்லாமல் நீங்கள் நடக்க முடியாது, அவர் இல்லாமல் சுவாசிக்க முடியாது. ஜீவன் அவர், அவர் இல்லைன்னா சவமாயிருவான். இந்த உடம்பை எப்படி தூக்கி எங்கே வெளியே போட போகிறீங்க அப்படின்னு தான் கேட்க போகிறாங்க. அவர் இருக்கும்போது தான் நீங்கள் பளபளப்பாக இருப்பீங்க, உயிர்ப்பு இருக்கும் உள்ள. கண்ணில் பார்த்தீங்கன்னா தெரியும், சவத்தில் கண்ணில் பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. அப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் நன்றி உடையவர்களாக இருக்கணும். அம்மாகிட்டேருந்து எடுத்தீங்க, அப்பாகிட்டேருந்து எடுத்தீங்க, குருக்கிட்டேருந்து எடுத்தீங்க, அப்புறம் கடைசியில் தான் வந்து தெய்வம். அவர் நிறைய கொடுத்துருக்கார், மறைமுகமாக உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கார். நன்றி திருப்பி சொல்லணும். நன்றி மறப்பது நன்றன்று. திருக்குறள் இல்லாததே கிடையாது, திருக்குறளை படிங்க. அதில் எல்லாமே சொல்லிட்டு ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்றார். அதே சமயம் பற்று வந்து எங்கே வைக்கணும் தெரியுமா? அம்மா மேலே கிடையாது, அப்பா மேலேயும் கிடையாது, குரு மேலேயும் கிடையாது. பற்று வச்சிங்கன்னா உங்களுக்கு துன்பம் வரும். பாசம் வந்துங்க உங்களுக்கு நிறைய துன்பங்களை கொடுக்கும். ஏன்னா ஒன்று வந்து இருந்து அது இல்லாமல் போகும்போது உங்களுக்கு வந்து தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, அப்புறம் வந்து பைத்தியமாயிருவீங்க. அதனால் வந்து பாசம் வந்து அளவாக இருக்கணும். இருக்கும்போது நீங்கள் வந்து பாச நேசத்தோடு ஒரு அன்போடு பழகாமல் கொடுஞ்சொற்களை நீங்கள் வீசிகிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லா இல்லை. இல்லாத போது தான் அதோட அருமை தெரியும். அதனால் நீங்கள் வந்து பாசம் வந்துங்க அளவாக இருக்கணும், நேசிக்கணும். பாசம் வேறு, அன்பு வேறு. அன்பே கடவுள், லவ் இஸ் காட் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எந்த மதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி அன்பு தான் பிரதானமானது. திருப்பி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. பட்டினத்தார் அம்மா மேலே பற்று இருந்ததுனால சிதைக்கு வந்து தீ மூட்டும் போது கடைசியாக வந்து 9 செய்யுள் எழுதியிருக்காரு. ஆனால் அவர் தாமரையிலை தண்ணி மாதிரி தான் இருந்திருக்கார். பற்று வந்து இருக்குது, தாய்க்கு நன்றி செலுத்துகிறார், 9 செய்யுள்கள் எழுதியிருக்காரு. பற்று செலுத்துகிறார், அம்மா எனக்கு வந்து நீ வந்து பால் ஊட்டி அம்மா எனக்கு எவ்வளவோ கொடுத்துருக்க, அந்த வாய்க்கா நான் வாய்க்கரிசி போடுறது அப்படின்னு செய்யுள்ள எழுதியிருக்கார். அதனால் வந்துங்க பற்று வந்து அளவாக வைங்க, அப்போ தான் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கடைசி பற்று இறைவன் மேலே தான் வைக்கணும், வைக்கணும் அந்த பேரியக்க பெருந்தகை மேலே தான் வைக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து கடை தேர முடியும், இங்கிருந்து அவர் பக்கத்தில் போய் சேர முடியும். இல்லைன்னா புற்றீசல் மாதிரி பிறவை எடுத்து 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 வந்து போயிட்டே தான் இருக்கணும். அதனால் எல்லோருக்கும் நன்றியுடையவர்களாக இருங்க, பரஸ்பரம் அன்பு செலுத்துங்க. அது மாதிரி வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும். உங்கள் துன்பமும் இன்பமும் உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது, வெளியே யாரும் கொடுக்க முடியாது, வெளியே யாரும் கொடுக்க முடியாது. உங்களுடைய மகிழ்ச்சி வந்து உங்களுக்குள்ளே தான் வரணும். அது மாதிரி நீங்கள் வாழ்க்கையை செம்மையாக வச்சுக்கணும்.
பேரியக்க பெருந்தகை உரை கேட்டீர்கள். உரை வழங்கியவர் சூலூர் ஏ. சுகுமார் அவர்கள்.